ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம். வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு ஹோட்டல் இரு சிறியன் மும்மரத்தன் ஆழ்வாய்கரத்தன் ஆறு தருவோட்டம் குறைதடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்புடும் வணங்கி ஓவாதே எனவு பகல் உணர்வோ சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் உங்குறோ என்ற செய்யும் ஊழியர் போன்று குளித்த புகலியர் போன் கடல் போற்றே ஆடி விசை கண் விதத்தில் அணைந்த விரானடி போற்றி வாடி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்த அழ்போற்றேனூரும் வாசகங்கள் அறுநூறும் திருக்கோவை நானூறு அமுதூர முடிந்தருடும் நாயகரை வானூரும் கங்கையகன் மாணிக்க வாசகரை யானூறு படாதவுகை திருபோதும் இறைந்து வரே சித்தம்பரம பார்வதி அருள் வடிவாகிய அம்பலவானுடைய பெருந்தொண்டினாலே இன்றைய தினம் சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பது பற்றி பேசுவதற்கு திருவகுப்பு. நம்முடைய நாட்டிலே எத்தனையோ சமயங்கள் தோன்றியிருக்கின்றன, சில காலம் இருந்திருக்கின்றன, மறைந்தும் போயிருக்கின்றன. சைவ சமயம் ஒன்றுதான் எப்போதும் இருக்கக்கூடிய நிலையான சமயம் என்றால் சிவபெருமான் எப்போதும் இருக்கக்கூடிய பண்டும் இன்றும் என்று உள்ள கொண்டிருந்தே பல்லாண்டு போதுமே என்று நம்முடைய திருப்பல்லாண்டு கொண்டு அப்படி அந்த சிவபெருமானை போலவே என்றும் இருக்கக்கூடிய சமயம் நம்முடைய சைவ சமயம். அது அனாதி கடமையான சமயம். சைவம் என்றால் சிவ சம்பந்தமானது என்று அர்த்தம். தில சம்பந்தமானது தைலம் என்று சொல்வது போல சிவ சம்பந்தமானது சைவம் என்று சொல்வது. நாம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், அதை உணர்ந்துகொள்ள உலகத்தில் இருக்கிற சம்பந்தம் எல்லாம் இடையிலே வந்தது, இடையிலே போயிடும். கடவுளோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டால் எப்போதும் நம்மோடு இருப்பார். அதுக்கு சிவ சம்பந்தம் என்பது சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது திருமூலத் திருமந்திரம். சைவம் என்ற சொல்லுக்கு சிவத்தோடு சம்பந்தமாவது என்று திருமுதர் திருமந்திரத்திலே எடுத்துரைகிறார். சைவம் சிவமுடன் சம்பந்தமாவது சைவம் தனையறிந்தே சிவம் சாருதல். இது அடுத்த நிலை. மூன்றாவது நிலை சைவம் சிவமன்றி சாராமல் நீங்குதல். நான்காவது நிலை சைவம் சிவானந்தம் சாயுட்சியமே என்று திருமூலர்களுக்கு விளக்கம் தருகிறார். அதனுடைய உள்பொருள் என்ன என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கும் தான் சைவ சமயம் என்று அவர் எடுத்துரைக்கிறார். சிவத்தோடு சாறுதல் அது சரியை நெறி. அதன் பிறகு அந்த சிவத்தை உணர்ந்து அவரை பூஷிப்பது அது கிரியை நெறி. சிவத்தோடு மட்டுமே சார்ந்திருப்பது யோக நெறி. சிவமாகவே விளங்குவது ஞான நெறி என்பதை பெருமுறை எடுத்துரைக்கிறார். இந்த அனாதி கடமையான சைவ சமயம் இதிலே சார்ந்து ஒருவன் சிவனை வழிபாடு செய்கிறான் என்றால் அது எத்தனையோ ஜென்மங்களிலே புண்ணியம் பொருள். கோடி ஜென்மாச்சிரை புண்ணியை சிவே பக்தி பிரச்சாரதி என்பது சிவகீதை. அதனால ஒரு கோடி ஜென்மத்திலே ஒருவன் புண்ணியம் செய்திருந்தால் சிவனை வழிபாடு செய்யும்படியான ஒரு வாக்கியம் உண்டாகும். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையான சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிந்து சார உயர் சிவ ஞானத்தாலே போரில மதியினாரை போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சிவஞான சித்தியார். வாழ்வு என்கின்ற மையலை விட்டு செல்வம் அதிகம் இருந்தாலும் கடவுளத்திலே பக்தி வராது, ரொம்ப வறுமை இருந்தாலும் கடவுளத்திலே பக்தி வராது. இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டி சிவனிடத்திலே ஒருவனுக்கு பக்தி வருகிறது என்று சொன்னால் அது உட்பிறையிலே செய்த வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு. தாழ்வு என்றால் அந்த அடக்கம் அணிவு. சமய நெறியில இருக்கின்றவர்களுக்கு அடக்கம் இருக்கவனும் அணிவு இருக்கு. அதுதான் சித்தியார்ல தாழ்வெனும் தன்மையோடும் நான் அதை பண்ணிட்டேன், நான் இப்படி கும்பிட்டுட்டேன், இப்படி வழிபாடு பண்ணேன், இத்தனை திருப்பணி பண்ணினேன் என்கின்ற எண்ணம் வந்து விட்டால் அந்த சமய நெறியிலிருந்து பரழ்கின்றார்கள் என்றார். அதனாலே தாழ்வெனும் தன்மையோடும் எல்லாம் நீ செய்விக்க செய்கிறேன், என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு திருப்பணியை செய். தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிந்து விதி இருக்க வேண்டும். ஊழ் பெறல் அறிந்து சால உயர் சிவ ஞானத்தாரே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. அப்படி சைவ சமயத்திலே சார்ந்து சிவனை பக்தியோடு பணிவோடு வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிவனுடைய அருளை பெற்றவர்கள் என்று அர்த்தம் என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற அற்புதமான ஒரு ஞானமும் நமக்கு தெரிவிக்கிறது. சைவனுடைய எல்லாருடைய வீட்டிலும் சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் இருக்கிறவனும் அதை படித்து கொண்டு அதுதான் நமக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி என்று சொல்லணும். அப்படி அந்த சமயநிலையில நாம் சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவனுடைய அருள். அவனருடாலே அவன்தான் வணங்கி என்பது போல அவன்தான் இந்த சமயத்திலே சார வைத்திருக்க. ரொம்ப படிச்ச குடும்பம் நாவுக்கரசருடைய குடும்பம். புகழனார் மாதிரியார் பரம்பரையாக சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அப்படிப்பட்ட குடும்பத்தில பிறந்த நாவுக்கரசர் இந்த நெறியை விட்டு விட்டு வேறொரு நெறிக்கு சென்றுவிட்டார். சமண சமயத்திலே திரும்பிவிட்டார். அதற்கு காரணம் சொல்றார் சேக்கிரா சுவாமிகள், இல்லாத உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேனென்று அறப்புறந்தும் சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் பொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம் உருவார். இல்லாத உலகியல்பு கண்டு உலகத்தினுடைய நிலையாமையை நன்றாக தெரிந்தும் சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் சிவபெருமானுடைய அருளுக்கு அருளாமையினால் பொல்லாமை மறைந்து உரையும் அமன் சமயம் குருகுவார் என்று பெரிய புராணத்திலே தெரிவிக்கிறார் சேக்கிரா சுவாமி. ஆகையினாலே அவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த சைவன் என்கின்ற சமயத்திலே சார்ந்து அவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே மாணிக்க வாசகர் சொன்னார், கண்முதலான் சங்கருணை கண்காட்ட வந்தேனி அப்படின்னார். ஒருவரைக்கு எவ்வளவோ ஆழமான அர்த்தங்கள். கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேவி. கண்ணுதலான் என்றால் அவனுக்கு ஞான கண் உண்டு, நமக்கு கண் இல்லை. கண் இல்லாதவன் ஒருவன் வழி தடுமாறி கானகத்திலே நிலை குலைந்து நிற்கிற போது கண் நன்றாக தெரிந்த ஒருவர் கருணையினாலே சென்று வழிகாட்டுமா போல நாம் ஞானக்கண் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிற காலத்திலே சிவபெருமான் அந்த ஞானக்கண்ணை தந்து அவருடைய கருணையினாலே இந்த சமயத்திலே சார்ந்திருக்கிறான் சேர்த்திருக்கிறான் என்று இந்த திருவாசகத்திலே மாணிக்க வாசகம் பெருமா கூறுகின்றார். கண்முதலாம் தன் கருணை கண்காத்த வந்து ஏவி என்பது சிவபெருமான். அப்படிப்பட்ட செல்வம் மிக உயர்ந்தது, பழமையானது. உன்னை பழம்புக்கும் உன்னை பழம்புள்ளே உன்னை புதுமைக்கும் பேர்க்கும் அப்பெற்றியனை என்பது திருவாசகம். அப்படிப்பட்ட சமயத்தில சித்தாந்தம் என்று ஒரு பகுதி உண்டு. இது ஒரு தனி நூல். சைவத்திலே மூன்று வகையான நூல்கள் இருக்கின்றன. ஒன்று சிவ புராணம், சிவ சாத்திரம், சிவ தோத்திரம். இப்படி மூன்று வகையாக நூல்கள் இருக்கின்றன. சிவ தோத்திரம் என்பவை சிவபெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய தோத்திரம். தோத்திரம் என்பது புகழ். சிவனுடைய புகழை பன்னோடு பாடுகின்ற நூல்கள் திருமுறைகள், 12 திருமுறைகள். அவன் தனக்கு செய்த அருள்நிலைமையில் ஆன்மாவுடைய நிலைமை சிவனுடைய பெருமைகள் இதெல்லாம் கலந்து வரும் தோத்திரமயமாக இருக்கும். 12 திருமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும். அம்மா ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பினை விளைந்த ஆரமுதே உண்மையே பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனில் தனக்கும் சிம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கல புதித்தேன் எங்களும் தருவது இனியே என்பது தோத்திரம். சாஸ்திரம் என்பதுதான் கடவுள் என்றால் யார், ஏன் அவரை கடவுளாக சொல்லுகிறோம், அந்த கடவுளுக்கு இலக்கணங்கள் என்ன, அந்த கடவுளை அடையக்கூடிய நெறிகள் என்ன, ஆன்மாவினுடைய இலக்கணம் என்ன, இந்த கடவுளை அடைய விடாமல் தடுக்கின்ற மூன்று மதங்களை பற்றிய செய்திகள் என்ன என்பவற்றெல்லாம் இருக்க இருப்பது சாஸ்திரங்கள் என்று சொல்றோம். அது தமிழிலே 14 சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த 14 சாஸ்திரங்கள் தான் சித்தாந்த சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படும். சித்தாந்த நூல்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்றெல்லாம் அவற்றுக்கு பெயர். அதன் பிறகு புராணம் என்று சொன்னால் இந்த சாஸ்திர கருத்துக்களையும் புராண கருத்துக்களையும் விரிவாக கதை வடிவமாக எடுத்து சொல்வது புராணங்கள். அது 18 புராணங்கள் நம்முடைய சைவ சமயத்திலே உண்டு. 18 புராணங்கள் தமிழிலே நிறைய புராணங்கள் இருக்கின்றன. கோயில் புராணம், சிதம்பர புராணம், திருவிளையாட புராணம், தந்த புராணம், பெரிய புராணம், பேரூர் புராணம், காஞ்சி புராணம், இப்படி எண்ணிலடங்காத புராணங்கள் இருக்கின்றன. எல்லாம் ஒவ்வொரு செய்திகள் விரிவாக பேசணும். இப்போது நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்ன என்றால் சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் என்பது அறிவினுடைய எல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருப்பது போல அறிவினுடைய முடிந்த முடிவு, முடிந்ததன் முடிவு என்று சொல்வார்கள். முடிந்ததன் முடிவு என்றால் அதுக்கு மேல ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒரு நீளமான கயிறை எடுத்துக்கொண்டோமானால் அதுல ஒருத்தர் ஒருத்தர் முடிச்சு போடுறார், இன்னொருத்தர் முடிச்சு போடுறார், இது எல்லாரும் முடிச்சு போட்ட உடனே கடைசியில ஒருத்தர் முடிச்சு போடுவார். அப்படி கடைசி முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் யாரும் முடிச்சு போட முடியாது. அந்த கடைசி முடிச்சு போட்டதுதான் சைவ சித்தாந்தம். அதுக்கு மேல ஒருத்தர் கருத்து சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தத்துக்கு மேல ஒருத்தர் கருத்து சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்தத்திற்கு ஆசிரியர் யார் என்றால் எல்லாம் வந்த சிவபெருமான். வினையும் நீங்கி விளங்கிய அறிவில் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பது தொல்காப்பியம். வினையும் நீங்கி இரண்டு வினைகளும் இல்லாமல் விளங்கிய அறிவில், இப்ப நமக்கு அறிவு ஒருத்தர் விளக்கினால் விடவும் சொன்னால் தெரியும், ஆனால் கடவுளுக்கு சொல்லாமலே தெரியும். அது விளங்கிய அறிவு. விளங்கிய அறிவிலும் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அப்படி முனைவனாயிருக்கிற சிவபெருமான் கண்டது அனாதி மல ரகிதராயிருக்கிற ஆனால் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கின்ற முச்சரிவுடைய சிவபெருமானாரை சொல்லப்பட்டதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்திற்கு மூலம் வந்து சிவாகமங்கள். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். அதுதான் விளக்கு. சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று கேட்டால் அது சிவாகமங்களிலே சொல்லப்பட்டவைதான் சைவ சித்தாந்தம். ஜனகாதி முனிவர்கள் நால்வர், பிரம்மாவுடைய புத்திரர்கள். பிரம்மா வேதங்களையெல்லாம் கதை கொண்டவர். அவருக்கு 4 பிள்ளைகள், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர். அந்த 4 பேரும் நன்றாக படித்து கரைத்து குடித்தவர்கள். ருக்கு, யஜுர், சாம, அதர்வணம், புராண இதிகாசம் முதலான அனைத்து நூல்களையும் நன்றாக கற்று தேர்ந்து அவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. தன்னுடைய தந்தையாரை போய் கும்பிட்டாங்க பிரம்மாவை. அப்பா, நாங்க வேதங்களையெல்லாம் கரைத்து குடித்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு மனம் அடங்கவில்லை, இன்னும் தெளிவு பிறக்கவில்லை அப்படின்னாங்க. அப்படியா, அவர் சொன்னாரு, நீங்க தெளிவு உண்டாக வேண்டும் என்றால் சிவபெருமானை போய் கேளுங்க அப்படின்னு. உடனே நாங்களும் சிவபெருமானை நோக்கி கைலாயத்திற்கு வந்தார். சிவபெருமான் அவர்களை என்ன என்று கேட்டார். ஒரு சுவாமி, நாங்கள் வேதங்களை எல்லாம் நன்றாக கரைத்து குடித்துட்டோம், இருப்பெரும் கடலும் யாவத்து எரி மறுத்து இணைப்பட்டாங்க, பொறுப்பெரும் கடலாம் வேதம் குறைபெறும் குடைப்பார்னா மறுப்பெரும் கடலில் நீங்கும் வண்ணம் ஒன்று கவுதி என்றான். அருப்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்திலது உணர்வு யாங்கள், மறுப்பெரும் கடலில் நீங்கும் வண்ணம் ஒன்று கவுதி என்றான்.
இருத்த நேரத்திலே கடலிலே பிரயாணம் செய்கின்றவர்கள் அந்த கரை காணாமல் தடுமாறுகின்றது போல எங்களுடைய உள்ளம் தடுமாறுகின்றது. நாங்கள் மன அமைதி இல்லாமல் இருக்கிறோம். எங்களுடைய மனம் தெளிவு கூறும்படியாக தாங்கள் எங்களுக்கு உபதேசம் செய்துள்ளவர்கள். அப்போது சுவாமியானவர் திருத்திசையில கைலாய மலையிலே திருத்திசையில மிக பிரமாண்டமான ஒரு ஆலமரத்தினுடைய நிழலிலே வளர்ந்து தட்சிணாமூர்த்தியாக திருக்கோணத்துக்கு தட்சிணம் என்று சொன்னால் தட்சிணம் என்று சொன்னால் ஞானம் என்ற ஞானமூர்த்தியாக விழுந்தது. ஞானத்தை உபதேசிக்கின்ற மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. அப்படி அமர்ந்திருக்கிற போது அந்த மரங்கள் எல்லாம் நிசப்தமாயின, அன்ன பறவைகள் எல்லாம் அமைதியாக அந்த இடத்திலே உலாவின. மிகுந்த ஒரு பரமானந்த நிலையிலே சுவாமியானவர் அந்த சிவாகமத்திலே சொல்லப்பட்ட இவங்க ஏற்கனவே வேதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சுட்டாங்க, அதுக்கு மேல இப்ப சொல்லக்கூடிய நூல் எது என்றால் சிவாகமத்தை சொல்றாங்க. சிவாகமத்திலே நான்கு பிரிவுகள், நான்கு பாதம் என்று சொல்வார்கள். ஒன்று சரியை, இன்னொன்று கிரியை, இன்னொன்று யோகம், இன்னொன்று ஞானம். சரியாபாதம் சொன்னார் உங்களுக்கு இன்னும் தெளிவு வரையணும். கிரியாபாதம் சொன்னார் இன்னும் தெரிய சுவாமி. அதன் பிறகு யோகபாதத்தை சொன்னார் இன்னும் புரியல சுவாமி. அதன் பிறகு ஞானபாதத்தை சொன்னார். ஞானபாதம் என்றால் சிவாகமத்திலே நான்காவது பாதமாக இருக்கிற ஞானபாதம். அதுதான் பதி பசு பாச உண்மைகள் சொல்லப்படும். பதி பசு பாசம் ஆகிய மூன்று பொருள்களுடைய தன்மைகளை எடுத்து சொல்லப்படுது. அந்த ஞானபாதத்தை சொன்னார். ஞானபாதத்தை எப்படி சொன்னார் என்றால் சொல்லாமல் சொன்னார். கல்லாரின் உடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லாரும் வாக்கிறந்த பூரணமாய் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கை வெல்வாம். கடைசியில முடிந்த முடிவாயிருக்கிற உபதேசம் இதுதான். இந்த உபதேசத்தை சொல்லாமல் குறிப்பினாரே நடத்தினார். மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் அடிவிடல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கடுவல் அல்லிய செம்மலை அலது உடம் சித்தியாகரோ என்பது திருவானைக்காகலாம். இந்த சைவ சித்தாந்தம் நம்முடைய கையிலே இது கடவுள் பெருவிரல். இதான் பெருவிரல். இதான் பெருவிரல் பெருசா இருக்கு, ஆனா இதுக்குதான் அந்த பெருமை கிடையாது. இதான் பெருவிரல். இதனுடைய உதவி இல்லாமல் இந்த விரல்கள் இயங்க. இது பெருவிரல், இது கடவுள் சிவன், இது ஆன்மா உயிர், இது ஆணவம் கர்மம் மாயை மும்மரங்கள். ரொம்ப ரகசியமானது. இந்த ஆன்மாவானது மூன்று மரங்களை விட்டுவிட்டு சிவபெருமானுடைய திருவதி நிழலை அடைவதுதான் ஞானபாதம் என்று சொல்றோம். இதுதான் சிம்முத்திரை. சிம்முத்திரை ஞானமுத்திரை மோனமுத்திரை என்றெல்லாம் இருக்கு. இதுதான் தட்சிணாமூர்த்தி ஞானமூர்த்தியாக இருந்து நமக்கு காட்டுகிறார். கைமலர் காட்சியில் கருவ நல்கிய செம்மலை அலகு உடம் சிந்தியாளர். அது ஞானத்தினுடைய முடிவு என்ன என்றால் நன்னலமைந்ததால் ஞானபூதகம் சொன்னடை அன்றது. முனிவர்களே, இந்த ஞானபோதமானது வாக்கினாலே சொல்லி முடியாது. நன்னலமைந்ததால் ஞானபோதகம் சுந்தடை என்றது துயரம் நீங்கிய இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதினான். இந்த உலகத்தை மறந்து நம்முடைய திருவுருவத்தை தியானத்திலே ஒன்றி வழிபாடு செய்வதுதான் ஞானம். அப்பதான் மனம் அடங்கும் என்று சொல்லாமல் சொன்னார் அந்த திருமுக கடவுளாகிய கிருஷ்ணன். அப்ப அங்க பதி பசு பாசம், பதி பசு பாசம் இந்த மூன்று உண்மைகளை எடுத்து சொன்னார் கிருஷ்ணாவர். ஆகையினால இந்த சித்தாந்தம் பதி பசு பாச உண்மைகள் சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள். அத ஜனகாதி முனிவர்களுக்கு சுவாமி எடுத்து சொன்னார். அதன் பிறகு சில காலம் கழித்து முதல்ல அம்பாளுக்கு சொன்னார், அப்புறம் ஜனகாதி முனிவர்களுக்கு சொன்னார், அப்புறம் திருநந்தி தேவருக்கு சொன்னார். அது நம்முடைய மகேந்திர மலையில, தென்னாட்டிலே மகேந்திர மலை என்று ஒரு மலை இருக்கிறது இருந்தது. அந்த மலையிலே சுவாமியை சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. பல இடங்களிலே சிவாகமங்களை சுவாமி சொல்லியிருக்கிறார், அம்பாளுக்கு சொல்லியிருக்கிறார், சனகாதி முனிவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், அதன் பிறகு திருநந்தி தேவருக்கு சொல்லியிருக்கிறார், இன்னும் பலருக்கு ரிஷிகளுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி பல இடங்களிலே அந்த ஆகமத்தை சுவாமி அப்பப்ப வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தர் முடியும், மண்ணு மாமலை மகேந்திர மகனின் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தர் முடியும் என்று திருவாசகத்தில் எடுத்துச் சொல்கிறார். சிவேனை ஸ்தாபனம் சைவம் என்று சொல்லப்படுது. சிவபெருமானால் இந்த சைவம் என்கின்ற சிவாகமங்கள் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. ஆகையினாலே இது சிவாகமங்கள் என்பவை அனாதியானது, எப்போதும் இருப்பது. அந்த சிவாகம உண்மைகளை பதிவசுவாச உண்மைகளை திருநந்தி தேவருக்கு சொன்னார். அந்த திருநந்தி தேவர் சனத்குமாரன் முனிவருக்கு சொன்னார். சனத்குமாரர் சத்திய ஞான தர்ஷினிக்கு சொன்னார். சத்திய ஞான தர்ஷினி பரட்சோரி முனிவருக்கு சொன்னார். இப்படி அகச்சந்தான பகவர் சிவபெருமான் அனாதி குரு, அவர் தான் பரமகுரு, அனாதி குரு, ஆதி குரு என்றெல்லாம் சொல்லப்படுது. அந்த சிவபெருமான் முதலிலே திருநந்தி தேவருக்கு சொன்னார், அதன் பிறகு அவர் சனத்குமாரருக்கு சொன்னார், அவர் சத்திய ஞான தர்ஷினிக்கு சொன்னார், அந்த சத்திய ஞான தர்ஷினிகள் பரஞ்சோதி முனிவருக்கு சொன்னார். இவங்க நாலு பேரு அகச்சந்தான பகவர். இந்த பரஞ்சோதி முனிவர் அப்படியே கிரகண மார்க்கவருமாக வருகிற போது திருவண்ணநல்லூர்ல நமது வைகண்ட தேவரை சந்தித்தார். வைகண்ட தேவருக்கு அப்போது இரண்டு வயது. அப்ப அந்த பரஞ்சோதி முனிவர் வைகண்ட தேவருக்கு அந்த சிவாகம விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொல்லி அதன் பிறகு அவர் வைகண்ட தேவர் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு சொல்றார். அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்த சிவத்துக்கு சொல்றார். மறைஞான சம்பந்த சிவம் உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார். அப்ப அந்த வைகண்ட தேவர் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்த சிவம் உமாபதி சிவம் இந்த நாலு பேரும் புரட்சந்தான பிறகு. இப்படிதான் சைவ சித்தாந்தமானது நம்முடைய உலகத்துக்கு வந்தது. நம்முடைய தமிழ் மொழிக்கு சைவ சித்தாந்தம் என்பது வடமொழியிலையும் உண்டு, தென்மொழியிலையும். தென்மொழியில வைகண்ட தேவர் முதலாக இந்த 14 சாஸ்திரங்கள் வந்தது. சிவஞான போதம் முதலாக இந்த 14 சாஸ்திரங்களும் உண்டு. அந்த சைவ சித்தாந்தம் ஆகமத்திலே அந்தமாக இருப்பதனால அதுக்கு ஆகமாந்தம் என்றும் சொல்லப்படுது. வேதாந்தம் சித்தாந்தம், வேதாந்தம் என்பது பொதுவாக சொல்லும் கடவுள் என்று பொதுவாக சொல்லும். சைவ சித்தாந்தம் கடவுள் யார் என்று சொல்லும், கடவுள் சிவம் என்று சொல்லும். வேதத்திலே பிரம்ம என்று சொல்லும், ஆகமத்திலே சிவம் என்று சொல்லும். வேதத்திலே ஓம் தத் சத் என்று சொல்லும், ஆகமத்திலே சிவம் என்று சொல்லும். அதுதான் திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொன்னார், அதுபட சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது வேதநிதி வேதாந்தம். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அறிந்தன எளிதன அமரரும் அறியார். இது வேதாந்தம். இது அவன் திருகுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கிருந்ததும் என்பது சைவ சித்தாந்தம். இது சித்தாந்த நிதி. வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டையும் ஒரே பாடல்ல மாணிக்கவாசகர் சுவாமி எடுத்து சொல்றார். சித்தாந்தம் வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்தம் வேதாந்தம் காற்று சிவனை என்பது திருமூல திருமந்திரம். அந்த தூரத்துல ஒருத்தர் நிற்கிறார், அவர் யாருன்னு தெரியல. இங்க இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, அது யார், அது யார். அப்படி கேட்கும் போது யாரோ ஒரு ஆள் நிற்கிறா இருப்பா, இதுதான் வேதாந்தம். ஆனா நிக்கிறது உண்மை யாருன்னு தெரியாது, முழு விவரம் தெரியாது, அது வேதாந்தம். சித்தாந்தம் எப்படி சொல்லும் என்றால், பக்கத்துல போய் இது வந்து நாராயண சுவாமி என்னுடைய பழைய நண்பர், திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறார், இவர் வந்து ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்வது, முழு விவரத்தை சொல்வது சித்தாந்தம். அது யாரோ நிற்கிறாருப்பா, அது வேதாந்தம். இவர் நாராயண சுவாமி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறார், தமிழாசிரியர் என்று சொல்வது சித்தாந்தம்.